தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது விவசாயி எஃப்எம் 107.4 MHz.
செல்லமுத்து, இணை பேராசிரியர், மண்ணியல் மற்றும் வேளாண்மை வேதியியல் துறை, தோட்டக்கலை கல்லூரி, பெரியுளம். இன்றைக்கு மண் ஆய்வு முறைகளும் அதனுடைய பரிந்துரைகளை வந்து எப்படி நம்ம இது பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மண் பரிசோதனையுடைய முக்கியத்துவம், அது எப்படி ஆய்வுக்கூடத்தில் வந்து மண் பரிசோதனை செய்கிறாங்க, ஆய்வுக்கூடத்துன்னு கொடுக்கக்கூடிய முடிவுகளை வந்து எப்படி உழவர்களை வந்து தெரிஞ்சுக்கிறது, அது எப்படி வந்து இன்டர்ப்ரெட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக வளர்ந்து வரக்கூடிய மக்கள் தொகைக்கு தகுந்த உணவு உற்பத்தியை பெருக்கிறது நம்முடைய எல்லாருடைய கடமை. அதிகமாக பொது உரப்படி, அதாவது பொது பரிந்துரைப்படி உர சிபாரிசு செய்கிறது அப்படிங்கிறதுனால அதிக ஒன்று பயிருக்கு வந்து அதிகமான உரத்தை நம்ம தேவைக்கு அதிகமாக போட்டலாம், அல்லது தேவையோட கம்மியாகவும் போட்டு விளைச்சல் பாதிக்கலாம். இந்த ரெண்டு தான் வந்து ஏன் நம்ம வந்து மண் பரிசோதனை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான காரணம். இன்றைக்கி வந்து அதிகமாக சமச்சீர் உர முறை பயன்பாட்டில் இருக்குது. சமச்சீர் உர முறை பயன்படுத்தினோம்னா நம்ம மண் ஆய்வு செஞ்சு அதனுடைய ஆய்வுக்கூடத்தில் மண் மாதிரி எடுத்து கொண்டு கொடுத்து அதை ஆய்வு செஞ்சு பரிசோதனை பண்ண பின்னாடி அந்த முடிவுகளை வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து உரமிடணும். இதுதான் வந்து நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தொடர்ந்து இதை செயல்படுத்திட்டு வந்துட்டுருக்கு. தமிழ்நாட்டுடைய மண்வளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆண்டுக்கு ஒரு 10 மில்லியன் டன் அளவுக்கு தலை மற்றும் சாம்பல் சத்தினுடைய அளவு வருஷம் குறைஞ்சிட்டே வந்துட்டுருக்கு. அதாவது நம்ம பயிரினுடைய தேவை, மண்ணில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்தினுடைய அளவு, பயிர் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஊட்டச்சத்தினுடைய அளவு, இதெல்லாம் கணக்கில் கொண்டு தான் ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 8-10 மில்லியன் டன் தலை மற்றும் சாம்பல் சத்துக்கள் மண்ணில் வந்து பற்றாக்குறையாக உள்ளதாக நம்மளுடைய புள்ளி விவரங்கள் தொடர்ந்து தெரிவிச்சுட்டு வந்துட்டு. இதையெல்லாம் நம்ம சரி செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணணும், உழவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி என்ன பயிர் செஞ்சுருந்தாங்க, அடுத்து என்ன பயிர் செய்ய போகிறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்மளுடைய மண் மாதிரி இருக்கக்கூடிய தருணத்தை நிர்ணயிச்சுக்கணும். இப்போ ஏன் இந்த டாபிக் ரொம்ப முக்கியமாக இருக்குன்னா, இந்த கோடைக்காலம் மண் மாதிரி எடுக்கிறதுக்கு மிக சிறந்த காலம். ஏன்னா பயிர்களை எல்லா மரப்பயிர்கள் தவிர மற்ற பயிர்கள்லாம் வந்து விவசாய நிலங்களில் இருக்காது. ஆனால் பொதுவாக வந்து இந்த பருவம் வந்து ரொம்ப சிறந்த பருவம். அதனால தான் வந்து இந்த கோடை காலத்தில் அதிகமாக வந்து நம்ம மண் மாதிரி எடுக்கிறத முக்கியத்துவமாக வந்து நம்ம எல்லாத்துக்குமே சொல்லிட்டு வந்துட்டுருக்குறோம். நம்ம மண் மாதிரியுடைய பங்கு என்னென்ன, ஏன் மண் மாதிரி செய்யணும், ஒரு மண் வந்து அமிலத்தன்மை இருக்கிறதா இல்லை காரத்தன்மை இருக்கிறதா, அதனுடைய ஊட்டச்சத்தினுடைய அளவுகள் எந்த அளவுக்கு இருக்குது, பயிர்களுடைய தேவை எந்த அளவுக்கு தேவை, ஆனால் நம்மளுடைய மண்ணில் இவ்வளோ ஊட்டச்சத்து இருக்குது, மீதி உரமாக எப்படி இடணும், மண் இதையெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்ம மண் மாதிரி எடுக்கிறதுக்கான தேவைகளை நம்ம நிர்ணயிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மண்வள வரைபடம் தயாரிக்கலாம், மண்வள அட்டையை வந்து நம்ம உழவர்களுக்கு கொடுக்கலாம். மண்வள அட்டையில் ஒவ்வொரு பருவ காலத்துலேயும் ஒரு பயிருக்கு முன்னும் பின்னும் உழவர்கள் தொடர்ந்து வந்து மண்வளத்தை தொடர்ந்து செஞ்சு வச்சுருந்தாங்கன்னா அவங்களுடைய மண்வளம் குறையுதா இல்லை கூடுதா இல்லை நிலையான மண்வளமாக இருக்குதா இல்லை எந்த மாதிரியான வேறுபாடுகள் ஒவ்வொரு பயிர் வந்து வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சரி, நம்ம ஆய்வுக்கூடத்தில் என்னென்ன பண்புகளாக நம்ம பரிசோதிக்க அப்படின்னா, கார அமிழ்நிலை, மின்கடத்து திறன், கரிம அளவு, தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்கான சுண்ணாம்பு, மெக்னீசியம், சல்ஃபர் அதாவது கந்தகம், நுண்ணூட்டச்சத்துக்கு வந்து இரும்பு, மேங்கனீஸு, துத்தநாகம், தாமிரம், போரான், மாலிப்டினம், காப்பர், இதெல்லாம் வந்து நம்ம பொதுவாக ஆய்வுக்கூடத்தில் பரிசோதிக்கிறோம். இப்போ இதையெல்லாம் வச்சு தான் வந்து சில மண்கள் வந்து எல்லா பயிர்களுக்கும் உகந்தது அல்லது பிரச்சனைக்குரிய மண் வகைகள் அப்படிங்கிறத நம்ம வந்து பிரிச்சறிஞ்சு பார்க்கணும். இதுக்கு எப்படி வந்து இதனுடைய அளவீடுகள் என்னென்ன, மண்வள அட்டையில் அல்லது வந்து ஆய்வு முடிவுகள் கொடுத்தாங்கன்னா அதை எப்படி நம்ம வந்து இன்டர்ப்ரெட் பண்ணுறது, அதாவது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு தான் வந்து மிக முக்கியமான ஒரு இது. பொதுவாக ஆய்வுக்கூடத்தில் இந்த நம்ம மேற்சொன்ன ஆய்வு முடிவுகளை பரிசோதனை செஞ்சு முடிவுகளை கொடுப்பாங்க. அப்போ கொடுக்குற பட்சத்தில் கார அமிலநிலை வந்து 6.5 குறைவாக இருந்துச்சுன்னா அது அமிலமண்ணு சொல்லுவோம், 6.5 7.5 இருந்துச்சுன்னா அது நடுநிலையான மண் சொல்லுவோம், 7.5 விட அதிகமாக இருந்துச்சுன்னா அதை வந்து கலர் மண் அப்படி சொல்லுவோம். மின் கடத்து திறன் ஒரு மண்ணில் வந்து 1 அப்படிங்கிற விட கம்மியாக இருந்துச்சுன்னா, அதாவது 1 dB/m அப்படின்னு சொல்லுவோம், 1 விட கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து ஒவ்வொருத்தமே இல்லாதது, 1.1 3 dB/m வரைக்கும் இருந்துச்சுன்னா அதை வந்து உவர்த்தன்மை, சிறிதளவு உவர்த்தன்மை உள்ளது, 3 மேலே இருந்துச்சுன்னா ஓர்மன் சொல்லுவோம். இந்த காராமிலையும் மின்கடத்தின் ரெண்டும் வந்து மிக முக்கியமான ஒரு 2 காரணிகள், உழவர்களே இதை ரொம்ப அதிகமாக வந்து பரிசோதனை பண்ணி இது ரெண்டும் சிறப்பாக இருந்துச்சுனாலே மற்ற ஊட்டச்சத்துக்கள் அந்த மண்ணில் வந்து தெளிவாக இருக்கும் எல்லாத்துலேயுமே. அடுத்து மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிறது வந்து அங்கக கரிமம். இந்த அங்கக கரிமம் வந்து பொதுவாகவே தமிழ்நாட்டில் மிக குறைவாக இருக்குது. ஒன்றும் குறைவாகவோ இல்லை மத்தியமாக தான் இருக்குது. அதிகமான அப்படிங்கிறதே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. பொதுவாக வந்து 0.5% கம்மியாக இருந்துச்சுன்னா அதை குறைவுன்னு சொல்லுவோம். 0.5%லேருந்து 0.75% இருந்துச்சுன்னா அதை வந்து மத்தியம்னு சொல்லுவோம். 0.75% விட அதிகமாக இருந்துச்சுன்னா அதை வந்து அதிகம்னு சொல்லுவோம். சரி, அதுக்கடுத்து மிக முக்கியமாக வந்து பேரூட்டங்கள். 3 ஊட்டங்கள் தான் பேரூட்டங்கள் நான் வகைப்படுத்துகிறோம். தலை, மணி, சாம்பல் சத்து. இந்த தலைச்சத்து வந்து 280 கிலோ விட குறைவாக இருந்துச்சுன்னா அது வந்து, அதாவது அதனுடைய மண் வளம் கொஞ்சம் குறைவாக இருக்குன்னு அர்த்தம். 250-450 கிலோ ஒரு ஹெக்டருக்கு இருந்துச்சுன்னா அது வந்து மத்தியமாக இருக்குது. 450 கிலோ விட அதிகமாக இருந்துச்சுன்னா அதில் வந்து இதனுடைய தலைச்சத்து அதிகமாக இருக்குன்னு சொல்லுவோம். குறைவு, மத்தியம், அதிகம். மணிச்சத்து 2 முறையில் செய்கிறோம். ஒன்று அமில மண்கள், அதாவது அமில மண்ணில் வந்து பிரே முறைப்படையும், நடுநிலை மற்றும் கார உவரல் மற்றும் கள நிலங்களில் வந்து ஆல்சன் முறையிலையும் பண்ணுறோம். அமில மண் அப்படின்னா 24.2 கிலோட குறைவாக இருந்துச்சுன்னா அதனுடைய சத்து, ஊட்டச்சத்து குறைவாக இருக்குது. 24.2லேருந்து 49.7 கிலோ இருந்துச்சுன்னா அது வந்து மத்தியமாக இருக்குது. 49.7 கூட அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து அதிகமாக, மண் வளம் அதிகமாக இருக்குது, அதாவது பிரே மணிச்சத்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். மற்ற மண்கள், அதாவது நடுநிலையான மண்கள் அல்லது கலர் மண், ஓர் மண், இதில் எல்லாமே வந்து ஆல்சன் முறைப்படி பண்ணுறோம். அதில் 11 கிலோட கம்மியாக இருந்துச்சுன்னா குறைவான சத்து உள்ளது. 11-22 மத்தியமும், 22 அதிகமாக அதிகமான தலைச்ச மணிச்சத்து உள்ளதுன்னு சொல்லுவோம். சாம்பல் சத்து பொதுவாக வந்து 118 கிலோட கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து குறைவு. 112-250 கிலோ வந்து மத்தியமும், 280 அதிகமாக இருந்துச்சுன்னா அதிகம்னு சொல்லுவோம். இது மட்டும் இல்லாமல் 2ஆம் நிலை மற்றும் நுண்ணூட்டச்சத்துக்களையும் நம்ம பரிசோதனை பண்ணுறோம். 2ஆம் நிலையில் முக்கியமாக வந்து கந்தகச்சத்து மிக முக்கியம். அது 10 கிலோ விட கம்மியாக இருந்துச்சுன்னா அதனுடைய அளவு வந்து மிக குறைவுன்னு சொல்லுவோம். அதாவது 10 விட கம்மியாக போயிடுச்சுன்னா கந்தகச்சத்து குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இது மட்டும் இல்லாமல் மற்ற சத்துக்கள், அதாவது இரும்பு சத்து, சுண்ணாம்பு வகை மண்களுக்கு வந்து 6.3 mg/kg, அதாவது பிபிஎம் சொல்லுவோம். மற்ற மண்களில் 3.7, இந்த 3.7 மற்ற மண்களையும் சுண்ணாம்பு வகை மண்களுக்கு 6.3 விட குறைவாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து இரும்பு சத்து கண்டிப்பாக வந்து இழறும். அதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பயிர்களுக்கு தேவையில்லை. அல்லது பயிர்களில் வந்து இரும்பு சத்து பற்றாக்கனுடைய அறிகுறி தென்படுச்சுன்னா படலாம். அடுத்தது வந்து மேங்கனீஸ் சத்து. மேங்கனீஸ் சத்து 2 ppm, அதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா பற்றாக்குறை தென்படும். சில மண்களில் பற்றாக்குறை இருந்தால் கூட சில பயிர்கள் வந்து அதுக்கு தக்க மாதிரி வடிவமைச்சிக்கிட்டு பற்றாக்குறை தெரியாது. அதனால் 2.2க்கு மேலே இருக்கிற மாயிரெலாம் அதிகமாக பற்றாக்குறை வராது. கீழே இருந்துச்சுன்னா பற்றாக்குறை வரும். அந்த மாதிரி வரக்கூடிய மண்ணிலிட்டோ அல்லது தெளிப்பு மூலமோ இல்லை சொட்டு நீர் பாசனம் மூலமோ இதை ஊட்டச்சத்துக்கெல்லாம் விடணும். துத்தநாய்ச்சத்து 1.2, தாமரச்சத்து 1.2, போரான் சத்து 0.46, இதனுடைய இந்த அளவுகளை விட குறைவாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஊட்டச்சத்து இந்த சத்துக்கெல்லாம் இடணும். அதிகமாக இருந்துச்சுன்னா அது தேவையில்லை. இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த சத்துக்கள்லாம் நம்ம எப்படி, இப்போ நம்ம வந்து மண் ஆய்வு செய்கிறது முக்கியம், அதனுடைய என்னென்ன காரணிகள்லாம் இருக்குது, அதில் எந்தெந்த அளவுகள் ஆய்வு கொண்டு கொடுப்பாங்க, அந்த அதை பயன்படுத்தி நம்ம எந்த மாதிரியான மேலாண்மை முறைகள் கையாளுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ இந்த இதெல்லாம் பயன்படுத்தி இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, சமச்சீர் உர முறையில் அதிகமாக வந்து நம்ம பள்ளிகளுக்கு தொடர்ந்து சொல்லிட்டு வந்துட்டுருக்கு. இந்த சமச்சீர் உரம் அப்படிங்கிறது பயனுடைய மகசூல் இலக்குக்கு தகுந்த மாதிரியும், மண்ணினுடைய ஊட்டச்சத்துக்கு தகுந்த மாதிரியும், பயிர்களுக்கு தேவையான உர அளவுகள் நிர்ணயிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதில் எவ்வளோ தொழு உரம் போடுறோமோ அது எவ்வளோ தலை, மணி, சாம்பல் சத்து பயிருக்கு கொடுக்க, மண்ணுக்கு மண்ணில் இட்டதன் மூலமாக பயிர் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதோ அதுபோக மீதியை வந்து நம்ம வந்து செயற்கை உரமாடுறோம். இதுதான் வந்து இன்றைக்கி சமச்சீர் உரம் இறதனுடைய முக்கியமான நோக்கம். அதனால் உழவர்கள் அனைவருமே இந்த மண் மாதிரி, இந்த கோடை காலத்தில் மண் மாதிரி எடுத்து அதை வந்து ஆய்வு கூடத்தில் கொடுத்து ஆய்வு செஞ்சு அதனுடைய முடிவுகளை வாங்கி உங்களுடைய மண் வந்து வளமானதாக இருக்குதா இல்லை வளமானதாக இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து என்ன பயிர் போட போகிறீங்களோ அந்த பயிருக்கு தகுந்த மாதிரி சமச்சீர் உரம் உரமிடும் முறை மூலமாக வந்து நீங்கள் வந்து பயன்பெறணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.